சித்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 5.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி நமது ஞான குருவாகிய மெய்கண்ட தேவருடைய திருவடிகளுக்கு ஓருடைய பணிவார்ந்த வணக்கங்களை வித்து மறுகின்றேன். உண்மை விளக்கத்தோடு தத்துவ ஞான அறிவை நமக்கு போட்டிய நவாசகம் கடந்த தேவர் திருவடிகள் இப்போது நமக்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கிற திருவருட்பயன் நூலை இயற்றி அருகிய உமாவதி சிவாச்சாரியார் திருவடிகளுக்கும் நாம் அத்தனை பேரும் மனமொழிமைகளால் வணக்கம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த இரண்டு நூல்களுக்கும் உரை செய்து நமக்கு வழிகாட்டுகின்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் திருவருட்பயனுக்கு ஆங்காங்கு நாம் காண இருக்கின்ற சைவப்பிரியார் கோபாத சுந்தரனார் அவர்கள் திருவடிகளுக்கும் நம்முடைய பணிவார்ந்த வணக்கங்களை சமர்ப்பித்து உண்மை விளக்க பாடல்களை இடையிடையே பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதற்கான தயார நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ இல்லையோ தெரியவில்லை. இன்றைக்கு இல்லாவிட்டால் அடுத்த வகுப்பிலே கூட நான் அதை பார்த்துக் கொள்ளலாம். ஒரு தரம் இந்த பாடல்கள் காதல் விழுந்து கொண்டிருப்பது தொடர்ச்சியாக விழுந்து கொண்டிருப்பது நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம். இன்றைக்கு திருவருட்பயனுக்குள்ளே நடக்கிறோம். சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிற சித்தாந்த நூல் 14 நூல் 8 நூல்களை இயற்றி தந்த உமாபதி சிவாச்சாரியார் சந்தனாச்சாரியார்களுக்குள்ளே 4வதவராக கருதப்படுகிறவர். அந்த உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் இயற்றியருடைய திருவருட்பயன் என்கின்ற நூலை குரட்பா வடிவிலே இயற்றப்பட்ட நூல். அந்த நூல் 10 அதிகாரங்களையும் 100 குறள்களையும் சித்தாந்த அறிவு நோக்கி உமாவதி சிவாச்சாரியர் அவர்கள் அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். ஒரு காப்புச்செய்யிலும் அதனோடு சேர்ந்து மொத்தமாக 101 குறள்கள் அடங்கிய நூலாக இந்த திருவருட்பயன் என்ற நூல் அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் சைவப்பெரியாருடைய நூலில் படிக்கிற பொழுது இந்த நூல் அமைப்பு பற்றி அவர் சொன்னதை நாம் கேட்டோம். இறைவனுடைய திருவருளும் அதனால் எய்தப்படுகிற பயனும் என்று இந்த நூல் தலைப்பை அவர் 2 விதமாக பிரித்து கொண்டார். உள்ளே இருக்கக்கூடிய 10 அதிகாரங்களிலே 5 அதிகாரங்களும் இறைவனுடைய திருவருளை சொல்வதாகவும் அதற்கடுத்த 5 அதிகாரங்கள் அந்த திருவருளால் எய்தப்படும் பயனை சொல்வதாகவும் சொல்லி அந்த ஒவ்வொரு அதிகாரமும் எதனை விளக்கப்படுத்துகிறது என்ற செய்திகளை நேற்று சைவப்பெரியார் நூலாக பார்த்தோம். அதற்கு பிறகு காப்புச்செய்யுள் நட்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று தான் என்கின்ற அந்த காப்புச்செய்யுள் அதில் ஒவ்வொரு சொல்லுக்குமாக அவர் பொருள் சொல்லுகிறார். நல்ல என்பதற்கு ஒரு பொருள், குஞ்சரக்கன்று என்பதற்கு குஞ்சரம் என்று சொன்னதற்கான காரணம் அது ஏன் என்பதை பற்றி நேற்று சொன்னார். அது விநாயகர் ரூபம் என்பது யானை வடிவம் என்பது நாத விந்துக்களினுடைய குறியீட்டு தொடர்பினாலே வந்தது. நாதத்துக்கு கீறு, விந்துவுக்கு வட்டம் இரண்டும் சேர வருகிற பொழுது இந்த கோடும் வட்டமும் சேர்ந்ததான அந்த அமைப்பு யானையினுடைய தும்பிக்கை போல இருக்கிற காரணத்தினாலே யானை முகம் கொண்டவர் போன்ற என்று உரை எழுதுகிற பொழுது எழுதினார். அந்த விநாயக பெருமானே அவர் எந்நேரமும் அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லாதவர் என்றபடியால் என்றைக்கும் இளமையாக இருக்கிறவர் என்பதை சொல்ல கன்று என்ற சொல்லை போட்டார். நன்னில் என்பதற்கு 2 பொருள் சொல்லுகிறார்கள், நாம் அவரை நன்னினாலும் அல்லது அவர் நம்மை நன்னினாலும் என்று 2 பொருள் சொல்லுகிறார்கள். கலையும் ஞானமும் நூலறிவும் தத்துவ அறிவும் கட்ட வேண்டிய பண்டங்களாக இருக்காது என்று விநாயக பெருமானுடைய வணக்கத்தின் பெருமையை சொல்லி அதற்கு பிறகு நூலுக்குள்ளே நுழைகிறார். நூலினுடைய முதல் குறள், சைவப்பெரியாருடைய கருத்தின்படி கடவுளினது இயல்பு கூறுவது என்று தலைப்பிட்டு அவர் எழுதியிருக்கிறார். அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகர் இல் இறை மிக்க நிறைந்து என்பது அந்த நூலினுடைய முதற்குரலாக அமைகிறது. இறைவனுக்கு ஒரு உவமை சொல்ல வேண்டி இருக்கிறது. நம்முடைய அறிவுக்கு எட்டாத இறைவனுக்கு இறைவனை விளங்குவதற்கு உவமையை தேடுகிறார்கள். ஓரளவாவது ஒரு உவமை கிடைக்கிறதா என்று தேடுகிற பொழுது அவர்கள் எல்லோருக்கும் கிடைத்த உவமை அகரம் என்கின்ற தமிழ் எழுத்தினுடைய முதல் எழுத்து. அந்த எழுத்து பல வகையாலும் இறைவனுடைய தன்மையை நமக்கு விளங்கப்படுத்தி நிற்கிறபடியால் அந்த அகரம் என்ற எழுத்தையே உவமையாக்கி கொண்டு அகர உயிர் போல் என்று தொடங்குகிறார். அகர உயிருக்கு இருக்கிற சிறப்பு அது தானாக தோன்றுவது, இன்னொன்றினுடைய விகாரமாக பிறக்காமல் மற்ற அச்சரங்களை போல விகாரமாக பிறக்காமல் தானாக தோன்றுகிற அச்சரமாக அந்த அகர அச்சரம் இருக்கிறது. இறைவனும் அப்படிப்பட்டவன் என்பது ஒன்று. அடுத்தது இந்த உலகப் பொருள்களோடு இறைவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் நிற்பான் என்றும் சென்ற நூலிலே படித்திருக்கிறோம். ஒன்றாக நிற்பது, வேறாக நிற்பது, உடனாக நிற்பது. அதிலே உடனாக நிற்பது என்றால் செலுத்தி நிற்பது என்று பொருள். இதற்கும் அகரம் நமக்கு பொருத்தமான உவமையாக வருகிறது. எல்லா எழுத்துக்களுக்குள்ளும் அகரம் கலந்திருக்கிறது. அது நாங்கள் திருக்குறள் வகுப்பிலேயும் இங்கேயும் தெளிவாக படித்திருக்கிறோம். அகர எழுத்து இல்லாத எழுத்தில்லை. ஏனென்றால் ஆ என்ற ஓசைதான் மற்ற எல்லா அச்சர வடிவங்களாகவும் மாறுகிறது என்ற நுட்பங்களை நாங்கள் படித்திருக்கிறோம். ஆகவே அந்த ஒன்றாக அந்த எழுத்துக்களோடு கலந்து நிற்கிற தன்மை என்ற ஒன்று அகரத்துக்கு உண்டு. அதே நேரத்திலே தான் ஒரு தனி அச்சரமாக வேறாகவும் நிற்கிறது. ஆனா என்பது கலந்து மட்டும் இல்லாமல் தான் ஒரு தனி அச்சரமாக வேறாகவும் நிற்கிறது. அகரம் என்ற அந்த ஓசை இல்லாவிட்டால் மற்றைய அச்சரங்கள் இயங்காது. ஆ என்ற ஓசையை வைத்துக் கொண்டுதான் மற்றைய அச்சரங்கள் எல்லாம் இயங்குகின்றன. ஆகவே மற்றைய அச்சரங்களுடன் அகரம் உடனாகவும் நிற்கிறது. ஆகவே உயிர்களோடு இறைவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் நிற்கிறான் என்ற அந்த தன்மையை விளங்கப்படுத்துவதற்கு அகர அச்சரம் அந்த வகையிலும் துணை செய்கிறது என்று எடுத்துக்கொண்டு அந்த அகரத்தை இறைவனை விளங்கப்படுத்துகிற உவமைகளுக்குள் ஓரளவு பொருந்துகிற ஒரு உவமையாக இருக்கிறபடியால் அதையே நம் பெரியவர்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்டு கையாளுகிறார்கள். திருவள்ளுவரும் அதைத்தான் செய்தார். அந்த வகையிலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அவர்களும் இறைவனது கடவுளினுடைய இயல்பு சொல்வதற்கு அந்த உவமையே எடுக்கிறார். அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகர் இல் இறை, நிகரில்லாதவனாகிய எதற்கும் நிகர் இல்லாதவன், எந்த ஒன்றுக்கும் அவனுக்கு ஒப்பு சொல்லுவதற்கு உலகத்திலே வேறொன்றும் இல்லை, அந்த அளவுக்கு நிறை அறிவால் நிறைந்தவனாக இருக்கிறார். அறிவால் நிறைந்தது நம்முடைய புத்தி அல்ல, அறிவுரூபமாக உலகம் கூறாகவும் நிறைந்திருக்கிறவனாகிய அந்த இறைவன் எங்கும் நின்று அருள் செய்கிறான் என்ற செய்தியை முதல் குறளிலே படிப்போம். பிறகு இறைவனுடைய இயல்பு சொன்ன பிறகு இறைவனோடு கலந்திருக்கிற சக்தியினுடைய தன்மை சொல்கிறதாக இரண்டாவது குறள் அமைகிறது என்று நேற்றைய தினம். சக்தியினுடைய வேலை என்ன என்று கேட்டால் உயிர்கள் இறைவனை சாரும்படியாக செய்வது சக்தியினுடைய வேலை. இது ஒரே விஷயத்தை வேறு வேறு நூல்கள் வேறு வேறு விதமாக சொல்கின்றன என்பதை மட்டும் நீங்கள் அடிப்படையிலே புரிந்து கொண்டால் சரி. உயிர்கள் இறைவனை சார வேண்டும். ஏன் சார வேண்டும் என்றால் உயிர்களும் இறைவனும் ஒரே இனம் சார்ந்தவர்கள். அது என்ன இனம், அங்கேயும் ஜாதி உண்டா என்றால் அறிவாகிய இனம். இறை முற்றறிவு பொருள், உயிர் சிற்றறிவு பொருள். ஆகவே உறவு இருக்கிறது. உறவு இருக்கிறவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பது நியதி. ஆனால் உயிர் இறையோடு சேராமல் தனித்து நிற்கிறது. அதற்கு காரணம் அதை பற்றி இருக்கிறதாகிய ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்கள். இந்த மும்மலங்கள் காரணமாக மலவயப்பட்டு தன்னை சுய அறிவு இழந்து நிற்கிற ஆன்மாவை தன்வயப்படுத்தி இறைவன் தன்னுடைய அந்த விரிந்த அறிவு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருவதற்கு இறைவன் இயங்கினால் இறைவன் பாரபட்சம் உள்ளவனாக அல்லது அவனுடைய சுயத்தன்மை இழந்து விகாரப்பட்டவனாக மாறிவிடுவான். ஆகவே அவனை அவன் நிலையிலிருந்து இறக்காமல் அதே நேரத்திலே உயிர்களை ஏற்றுவதற்கு யாராவது துணை செய்ய வேண்டும் என்கிற பொழுது நம் பெரியவர்கள் மிக நுட்பமான ஒரு செய்தியை உருவாக்குகிறார்கள். இறையையும் சக்தியையும் பிரிக்கிறார்கள். இறையும் சக்தியும் ஒன்றேதான். இறைவனிடம் பொருந்தி இருக்கிற, நான் விளக்கமாக சொல்வது போல அந்த பவர், அதுக்குத்தான் சக்தி என்று பெயர். விளக்கத்துக்காக இறை அப்படியே அசையாமல் நிற்க அதனுடைய சக்தி இயங்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான் சக்தியினுடைய வடிவத்தை பிரித்து சொல்கிறார்கள். அப்பொழுது இறைவனை, இறைவனுடைய அந்த உயர்நிலையை ஆன்மா அடைய வேண்டுமானால் அதற்கு துணை செய்கிறவள் சக்தி. அந்த சக்திக்கும் இறைக்குமான தொடர்பு என்ன என்று கேட்டால், ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் எப்பொழுதும் ஒன்றாக இருக்கிற தன்மை கொண்டவர்கள். தன்னிலமை, மண்ணுயிர்கள், சார தரும் சக்தி, பின்னமிலான் எங்கள் பிரான் என்கின்றது இரண்டாவது குரல். சக்தியினுடைய தன்மை, அதாவது தன்னிலமை என்றால் இறைவனுடைய நிலைமையை மண்ணுயிர்கள் சார நிலைத்த உயிர்கள் அடையும்படியாக அருள் செய்கின்ற சக்தியோடு இறைவன் பின்னமின்றி இருக்கிறான் என்கின்ற குரலை நேற்று பொழுது. இப்பொழுது முதலாவது குரல், அகர உயிர் போல் என்ற குரலுக்கு சைவப்பெரியார் எழுதுகிற உரையை பார்க்க.
அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. பதவுரை. அகர உயிர் போல் ஆ என்னும் ஒலியானது மற்றைய எழுத்துக்களுக்கு முதலாய் அவற்றில் வேறற கலந்திருப்பது போல நிகரில் இறை ஒப்பற்றவராகிய முதல்வர் எங்கும் நிறைந்து, அதாவது அறிவுள்ளனவும் அறிவில்லாதனவுமாகிய பொருள்கள் எல்லாவற்றிலும் வேறற கலந்து. அறிவாகி அறிவே வடிவமாகி நிற்கும் தொடக்கமும் முடிவும் இன்றி நிற்பர்.
அதிலே அகர உயிர் போல் எங்கும் என்பதை வைத்துக் கொண்டுதான் உயிருள்ளவை உயிரற்றவை சித்து தடம் என்கின்ற ரெண்டுக்குள்ளும் இறைவன் கலந்திருக்கிறான். அது எங்கும் என்ற சொல்லுக்காகத்தான் உயிருள்ளவை அறிவுள்ளனவும் அறிவில்லாதனுமாகிய பொருள் என்று அவர் எழுதுகிறார். எல்லாவற்றிலும் இறைவன் கலந்து அறிவுருவமாக கலந்து நிற்பான் என்று இதற்கு விளக்கம் அவர் எழுதுகிறார். குறை குறிப்புக்குள்ளே இதிலே இந்த அகரம் என்பதை திருவள்ளுவர் விளங்கப்படுத்தியது என்பது நமக்கு எவ்வளவு துணை செய்கிறது. அந்த வகுப்பிலே இல்லாதவர்களுக்கு அது ஒரு இழப்பு. அதை நீங்கள் திருக்குறள் வகுப்பிலே போய் உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஆனா என்ற எழுத்தினுடைய அதிநுட்பத்தை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் அந்த செய்தியெல்லாம் சொல்லுகிறார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
உரை குறிப்பு. அகர உயிரிலுள்ள அங்கா போசையின்றி ஏனைய எழுத்துக்கள் தோற்றமாட்டா. அக்கரங்கள் இன்றாம் அகர உயிரின்றேல் சிவஞான போதம் சூத்திரம் 2 அத்தியாயம் 1.
இந்த இடத்துக்கு மேற்கோள் காட்டுகிறார். அதாவது அகர உயிர் உயிரில் உள்ள அங்கா போசை, அது அங்கா போசை என்றால் வாய் திறக்க பிறப்பதான ஓசை. அந்த சவுண்டிலே இருந்துதான் மிச்ச எல்லா அச்சரங்களையும் நாங்கள் உருவாக்குகிறோம். அதுல ரொம்ப நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டியது எழுத்தெல்லாம் என்றார் திருவள்ளுவர். எழுத்தெல்லாம் என்றால் தமிழ் எழுத்துக்கள் மட்டுமல்ல, வாய் திறக்காமல் உலகத்திலே ஒரு எழுத்தும் வராது. ஆகவே வாய் திறக்க வருகிற அந்த ஓசையாகிய அச்சரம் என்பது எல்லா எழுத்துக்கும் மூலமாக இருப்பது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் சொல்லுகிறார் அகர உயிரில் உள்ள அங்கா ஓசையின்றி ஏனைய எழுத்துக்கள் தோற்றமாட்டா. வாய் திறக்காத பட்சத்திலே அச்சரங்கள் பிறக்கிற வாய்ப்பில்லை. ஆகவே ஆ என்ற ஓசை இருந்தால்தான் ஏனைய ஓசைகள் பிறக்கும். அதுபோல ஆண்டவனுடைய தன்மை இல்லாவிட்டால் மற்றைய உயிர்கள் தோற்றமாட்டா என்பதை சொல்லுகிறார்.
மேற்கோள் 2. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருக்குறள் 1:1. மேற்கோள் 3. அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நிந்தனன் சிவனும் சேர்ந்து. சித்தியார் 2:2.
இதெல்லாம் இந்த அகரம் என்ற அக்கர ஆனா என்ற அச்சரம் மற்ற எழுத்துக்கு முதலாக நிற்பதற்காக சொல்லுகிற மேற்கோள். ஒன்று, சிவஞான போதத்திலிருந்தும் திருக்குறளில் இருந்தும் சிவஞான சித்தியில் இருந்தும் காட்டியிருக்கிறார். மேற்கோள் அளவிலே அதை நாம் காதலே விழுத்தி வைப்போம். பிறகு அந்த நூல்களுக்குள்ளே போற பொழுது அதற்கான விரிவை காணலாம்.
அதுபோல முதல்வன் நின்றி ஆன்மாக்கள் இயங்க மாட்டார்.
அதுபோல
முதல்வன் நின்றி ஆன்மாக்கள் இயங்க மாட்டா. அதற்கு உலகமும் தோன்ற மாட்டாது. அன்றியும் அங்காக்கோசை ஏனைய எழுத்தோசைகளில் வேறற நிற்பது போல முதல்வன் ஆன்மாக்களில் வேறற நிற்பன்.
நாங்கள் முன்ன பேசினதுதான், அகரம் என்கின்ற ஓசை தனித்தும் நிற்கிறது, மற்ற எழுத்துக்களுடன் பிரிவில்லாமலும் நிற்கிறது. அது இறைவனுடைய தன்மையை விளங்கப்படுத்துகிறது என்கிறார்.
அகர உயிர் கடவுளின் தன்மையை ஒருவாறு விளக்குவதன்றி முற்றாக விளக்காமையானும் அவர்
ஏனென்றால் இதை ஏன் இந்த வரி எழுதுகிறார் என்றால் நிகரில் இறை என்று பின்னுக்கு வரப்போகிறது. நேற்றே நான் உங்களுக்கு சொன்னேன், நிகரில் இறை என்றால் ஒப்பில்லாத இறைவன், எந்த ஒன்றாலும் ஒப்பில்லாத இறைவன். அப்போ அகரத்தை உவமை சொல்லிவிட்டு ஒப்பில்லாத என்று சொல்வது பொருந்துமா என்று ஒரு கேள்வி பிறக்கும். ஏற்கனவே ஒரு உவமை சொல்லிவிட்டால் ஒப்பு இருக்கிறது என்றுதானே ஆகிறது. பிறகு ஒப்பில்லை என்று எப்படி சொல்லலாம் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த வரிகளை எழுதுகிறார். அதை படியுங்கள்.
அகர உயிர் கடவுளின் தன்மையை ஒருவாறு விளக்குவதன்றி முற்றாக விளக்காமையானும் அவர் பசு பாச பொருள்களால் அளவிடப்படாதவர் ஆதலாலும் நிகரில் என்றார்.
பசு பொருளாலோ பாசப்பொருளாலோ இறைவனை விளக்க முடியாது, ஆகவே நிகரில் என்று அந்த உவமை சொன்னதை வைத்துக் கொண்டு இந்த விளக்கத்தை எழுதுகிறார். ஒருவாறுதான் இந்த உவமை விளங்கப்படுத்தும் என்கிறார்.
கடவுள் அறிவாதலால் அவர் விசுத்த தேகத்தினர், இயற்கை அறிவினர், எல்லாம் அறிபவர், அஞ்ஞானத்தை தருவனவாகிய மலங்கள் இயல்பாகவே இல்லாதவர் என்பனவும் இறை என்பதனால் சுதந்திரர், அனந்த சக்தி உடையவர், பரிபூரணர், இறைமைக்கு காரணமாகிய பேரருள் உடையவர் என்பனவும் பெறப்பட்டன.
நம்முடைய சைவாகமங்கள் இறைவனுக்கு எண் குணங்களை சொல்கின்றன. திருக்குறளையும் படித்த எண் குணத்தான் என்று வருகிற பொழுது பரிமளகர் சைவாகமங்கள் சொல்கின்றன என்றே எழுதுகிறார். இறைவனுக்கு எட்டு குணங்கள். ஓ, இந்த இடமெல்லாம் நாம் தத்துவார்த்தமாக விளங்க வேண்டிய விஷயங்கள். நீங்கள் எல்லாம் இப்ப ரொம்ப தரத்திலே நிற்கிறபடியால் அதை சொல்லுகிறேன். குணம் என்று ஒன்று இருந்தால் குணி என்று ஒன்று இருக்கும். நான் அது நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். குணங்களினுடைய தொகுப்புத்தான் குணி. இப்போ இறைவனுக்கு எண் குணம் சொன்னால் இறைவனுக்கு ஒரு குணி இருக்கிறது என்று ஆகிவிடும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சைவாகமங்கள் எட்டு குணங்கள் இருக்கிறது என்றால் எட்டு குணங்களினுடைய தொகுப்பாக இறைவன் இருப்பான் என்றால் இறைவனுக்கு ஒரு வடிவு இருக்கிறது அல்லது இறைவன் உருவத்துக்கு உட்பட்டவன் என்ற ஒரு குற்றம் வராதா என்ற கேள்வி வந்தால் நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்தால் எண்குணங்களும் நம் கருத்துக்கு அகப்படாத தன்மையை, இறைவனுடைய தன்மையை விளங்கப்படுத்துவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நம் ஒரு அதாவது வார்த்தைக்கு உட்பட்டிருக்கிறதே தவிர கரு ஆளச் சிந்தித்தால் அந்த ஒவ்வொன்றும் நம் கருத்துக்கு அப்பால் பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நாலு நாலு குணங்களாக ரெண்டு வார்த்தைகளை வைத்துக் கொண்டு விளங்கப்படுத்துகிறார். முதல் இதை சொல்லுங்கள்.
கடவுள் அறிவாதலால் அவர் விசுத்த தேகத்தினர், இயற்கை அறிவினர், எல்லாம் அறிபவர், அஞ்ஞானத்தை தருவனவாகிய மலங்கள் இயல்பாகவே இல்லாதவர்.
அதாவது கடவுள் அறிவாதலால் அவர் விசுத்த தேகத்தினர். அவருடைய தேகத்தையே நாம் வழங்க முடியாது. விசுத்த தேகம் என்பது இதுக்கு சரியான வார்த்தை நான் நினைக்கிறேன், அசுத்த கலப்பில்லாத வடிவத்தை கொண்டவர் என்றால் நம்முடைய அறிவுக்கு அதாகப்படாது. நமக்கு தெரிந்த தேகங்கள் எல்லாம் அசுத்த கலப்புள்ள தேகங்கள், இறைவன் விசுத்த தேகத்தினர் என்கிறார். அந்த சொல்லை திருப்பி ஒரு தடவை நீங்கள் முடிந்தால் பிறகு பாருங்கள். அது ஒன்று. இரண்டாவது, இயற்கை அறிவினர் என்கிறார். எங்களுடைய அறிவு எல்லாம் செயற்கை அறிவு. செயற்கை அறிவு என்றால் அது வந்து சேர்ந்தது. நம்முடைய அறிவுகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையிலே அல்லது ஏதோ ஒரு பிறவியிலே நம்மிடம் வந்து சேர்ந்ததே தவிர நம்முடைய உயிருக்கு சொந்தமான அறிவாக நம்மிடம் இப்பொழுது இருக்கிற அறிவு இல்லை. இறைவனுடைய அறிவு இயற்கையானது. இயற்கை என்ற சொல்லை அதை எப்படி விளங்க வேணும் என்றால், விகாரப்படாமல் ஒன்றினுடைய சேர்க்கை இல்லாமல் அது அதனுடைய இயல்பிலேயே அது இருக்க வேண்டும். அதாவது சில பேருடைய நல்ல குணங்கள் இயற்கையிலேயே அவருக்கு நல்ல குணம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அது வந்து சேர்ந்த ஒன்று அல்ல, அவருடைய இயல்பிலேயே அது இருக்கும். அதுபோல சில பேருக்கு கெட்ட குணங்களும் இருக்கும். ஆகவே இறைவனுடைய அந்த தன்மையை சொல்கிற பொழுது அவருடைய அறிவு என்பது சேர்ந்த அறிவு அல்ல, இயல்பாகவே அவரிடம் பொருந்திய அறிவு என்பதை இரண்டாவது குணமாக சொல்கிறார். அதுவும் நம் அறிவுக்கு விளங்கப் போகிற விஷயம் இல்லை. நமக்கு தெரிந்த அறிவு என்பதெல்லாம் சேர்ந்ததினால் வந்த அறிவு. இயற்கை அறிவை நாம் அறிந்ததும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை.
எல்லாம் அறிபவர்.
அப்படி உலகத்திலே ஒருவரும் இருக்கிறதான வாய்ப்பில்லை. ஒவ்வொரு பகுதியை அவருடைய அறிவு இயற்கை அறிவு. அதனால என்ன செய்வார் என்றால் அவர் முற்றையும் அறிவார், முற்றும் அறிகிற தன்மை கொண்டவர், எல்லாம் அறிந்தவர்.
அஞ்ஞானத்தை தருபனவாகிய மலங்கள் இயல்பாகவே இல்லாதவர்.
இந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் தேடி எடுத்து தத்துவக்காரர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள். அதாவது மலங்களின் என்றும் இயல்பாகவே நீங்கியவர் என்றால், இறைவன் நீங்கியவர் என்று சொல் வந்தவுடனேயே நமக்கு ஒரு குழப்பம் வரும். அப்ப இறைவனிடமும் மலம் இருந்து நீங்கியதா என்றால் அதற்காகத்தான் அந்த இயல்பாக என்று வார்த்தையை போடுகிறார். மலங்களிலே இருந்து அவரிடம் மலங்கள் என்றைக்குமே பொருந்தி இருந்ததில்லை, அதைத்தான் இயல்பாக நீங்கியவர் என்ற வார்த்தையாலே சொல்லுகிறார்.
இறை என்பதனால் சுதந்திரர்.
இறை என்றால் தலைவன் போன்ற வர அர்த்தங்களை தருகிற சொல்லுகிறை. நாங்கள் இறைமாட்சி என்று திருக்குறளிலே படிக்கிறோம் அல்லவா. தலைவனுக்கு இருக்கக்கூடிய தகுதி என்னென்றால் அவன் முடிவு எடுக்கலாம். எந்த ஒரு நிறுவனத்திலும் சரி வீட்டிலும் சரி தலைவனாக இருக்கிறவனுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என்றால் அவன் தான் நினைத்தபடி முடிவெடுக்கிற ஆற்றலை கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இங்கே இறை என்றபடியால் சுதந்திரர் என்ற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறார்.
அனந்த சக்தி உடையவர்.
அவருடைய சக்திகளுக்கு எல்லை இல்லை. நம்முடைய நமக்கும் எல்லாருக்கும் சக்தி உண்டு, ஆனால் எல்லைப்படுத்தப்பட்ட சக்திகள். இறைவனுடைய சக்திக்கு எல்லை இல்லாத, அது எந்த விதத்திலும் இல்லையாத சர்வகிருத்தன் என்ற வார்த்தையாலே அவரை பயன்படுத்துவார்கள். எல்லாம் செய்யக்கூடியவர். அப்படி நமக்கு தெரிந்து உலகத்திலே ஒருவரை நாம் அறிய மாட்டோம். ஆகவே அந்த விதத்திலும் இறைவன் நம் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கிறான்.
பரிபூரணர்.
அது அடுத்தது, பூரணத்தன்மை கொண்டவர். அப்படி நாம் உலகத்திலே யாரையும் சந்தித்ததில்லை. பூரணத்தன்மை கொண்டவர் என்பதை சொல்வதற்காக பரிபூர்ணன், முழுமையுற்றவர்.
இறைமைக்கு காரணமாகிய பேரருள் உடையவர்.
நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தன்மை என்னவென்றால் அவன் அருள்தன்மையுடையவனாக இருக்க வேண்டும். அவன் தான் தலைவனாக இருக்கலாம். அது உலகியலிலும் பொருத்தம், அருளியலிலும் பொருத்தம். இறைவன் தலைவன் என்று சொன்னால் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறவன் தான் தலைவனாக இருக்க முடியும். அப்படி நேசிக்காத ஒருவன் எந்த ஒன்று, ஒரு குடும்பத்துக்கும் தலைவனாக இருக்க முடியாது, ஒரு நிறுவனத்துக்கும் தலைவனாக இருக்க முடியாது, ஒரு தேசத்துக்கும் தலைவனாக இருக்க முடியாது. கடைசி தன்னுடைய காவலில் இருக்கக்கூடியதான கடைசி உயிர் வரைக்கும் தன்மை செய்கிற தன்மை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த அருளுக்கு பேரருள் என்று பெயர். நாங்கள் அன்பு படித்திருக்கிறோம், அருள் படித்திருக்கிறோம், அன்பும் அருளையும் தரிசிக்கிறோம். ஞானிகளிடம் அருளை தரிசிக்கிறோம், அன்பை இல்லறத்தாரிடம் தரிசிக்கிறோம். பேரருள் என்பதை இறைவனிடம் தான் தரிசிக்கிறோம். ஏனென்றால் அதிலே பேதம் இல்லாமல் எல்லார் மேலும் செல்லுகிற கருணை என்றபடியால் அது பேரருள் என்று சொல்லப்படுகிறது.